மாதம் சதய நட்சத்திரத்திலே திருநாவுக்கரசர் ஆண்டவன் திருவடியைச் சேர்ந்தார். திருப்புகலூர்ல அவர் முதலாக ஓதிய திருப்பதிகம் கூற்றாயினவர். முடிவாக அவர் சொன்ன திருப்பதிகம் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ என்ற திருத்தாண்டம். அதேபோல் வைகாசி மூலத்தில் திருஞான சம்பந்தர் ஜோதியில் மறைந்தார். சீதாழியில தோற்றம் ஆச்சாழ்புரம் சொல்கிற நல்லூர் பெருமணத்திலே அவர் ஜோதியிலே மறைந்தார் என்று வரலார். அதுபோல ஆனி மகத்தில் திருவாத ஊரில் தோன்றிய மாணிக்கவாசகர் சிதம்பரத்திலே ஆண்டவன் நடராஜ பெருமானோடு ஜோதியில் மறைந்தார் என்று வரலார். ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் திருநாவலூரில் தோன்றிய சுந்தரர் பெருமான் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் திரு அஞ்சைக்களத்திலிருந்து நேர கைலாயமலைக்கே இந்த உடலோடு சென்றார் என்று வர்றார். இவர்கள்லாம் ஜோதியில் மறைந்தார்கள், அவர் இந்த உடலோடு சென்றார் என்று வரலாறு நமக்கு தெள்ள தெளிவாக எழுதி வைத்தவர் தெய்வ சேக்கிழார் பெருமான். இந்த சேக்கிழார் பெருமான் இல்லைன்னா இந்த வரலாறு நமக்கு கிடைக்காது மாணிக்கவாசகரை தவிர. இந்த மூன்று பேருடைய வரலாறு தெள்ள தெளிவை நமக்கு எழுதி வைத்தவர் தெய்வ சேக்கிழார் பெருமான். அவர் இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக இப்ப மாணிக்கவாசகருக்கு அந்த வரலாறு நமக்கு சரியா தெரியாம போனதுக்கு காரணம் தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதவில்லை அதனாலதான் என்பதை நாம் முதல்ல நேம நினைவில் கொள்ளணும். உடலோடு ஆண்டவரை சேர்ந்தவர்கள் என்று நாம் வரலாறு பார்க்கிறோம். அப்படியும் முடியும் என்று நிரூபித்தவர்கள் இவர்கள். இந்த வரலாறுல கடைசியாக ஜோதியில மறைய முடியும், இந்த உடலை மண்ணுக்கு ஆக்காமல் அல்லது நெருப்புக்கு ஆக்காமல் சில இடங்களில் உடலை கொண்டு பட்சிகள் சாப்பிடறதுக்காக போட்டுறாங்க பம்பாயில எல்லாம். அப்படியும் ஆக்காமல் உடலை வீணாக்காமல் அப்படியே ஆண்டவனோடு சேர்ந்தவர்கள் இந்த பெருமக்கள். இந்த நிலையை நமக்கு கடைசி வரலையும் அவருக்கு நமக்கு தெரியும். அது இல்லை என்றும் பல பேர் சாதித்தார்கள் என்றும் ஒரு வெள்ளக்கார துறை அப்ப இருந்தவர் அதாவது ராமலிங்க சுவாமி காலத்தில் இருந்தவர் இதை தீர்க்கமா வடலூருக்கு போய் இத ஆராய்ச்சி பண்ணி பல பேரையும் கேட்டு தெரிந்து அந்த நாட்டு நடப்பு புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார் என்று நான் சமீபத்தில் படித்து பார்த்தேன். வள்ளல் பெருமான் அப்படி மறைந்தது உண்மைதானா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். சாகாக்கலைன்னு ஒரு புத்தகம் கிடைச்சது எனக்கு, பார்த்தபோது அதில் அவர் தெளிவா எழுதியிருக்கிறார். இந்த வெள்ளக்கார துறை அப்படி பார்த்து அவர் எழுதியிருக்கிறார் என்றெல்லாம் வருகிறது. நம்ம நாட்டில் அது உதவி கொண்டிருக்கிறது. நான் விட்டுறேன். பெருமான் நமது சமயத்தை காப்பாற்றியவர்களில் தலையாக எண்ணப்படுபவர் திருஞான சம்பந்தர், இரண்டாவதாக எண்ணப்படுபவர் திருநாவுக்கரசர், மூன்றாவதாக எண்ணப்படுபவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நாலு மாணிக்கவாசகர். நமது பெரியோர்கள் நல்ல தீர்க்க அறிவோடு தெய்வ அறிவோடு இப்படி வகுத்து வைத்திருக்கிறார்கள். வயதுல சின்னவர் திருஞான சம்பந்தர், இருக்கிறவர்களே வயதுல சின்னவர் அவர்தான், அருள்ல பெரியவர். அதனால்தான் தவ முதல்வர் சம்பந்தர் என்று சொன்னார் தெய்வ சேக்கிழார் பெருமான் அவரை. இப்பவும் கூட இந்த நால்வர் வரலாறு நம்ம தெளிவாக படித்து பார்த்தோமே ஆனால் திருஞான சம்பந்தருக்குத்தான் முதலிடம் கொடுப்பீர்கள் நீங்களே. ஆமா, யார் பார்த்தோம்னா சேக்கிழார் பெருமான் நல்ல சாதிச்சுட்டு போயிட்டார். அதனால நாம வந்து பாக்கி மூணு பேரை நாம இகழ வேண்டாம். அதனால நாம பெரியவர்கள் நாலு பேரையும் வகுத்து வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு குறைத்து வணங்கக்கூடிய அளவுக்கு செய்துட்டு போயிருக்கிறார்கள் இல்லையா? ஆமா, நமது பெரியவர்கள் அவ்வளவு தீர்க்க தரிசனம் உடையவர்கள். இப்ப ஆடி மாதம் ஆனதுனால வருகிற 14ஆம் தேதி, இன்னைக்கு 14ஆம் தேதி சுவாதி நட்சத்திரம், சுந்தர பெருமான் ஆண்டவன் திருவடியைச் சேர்ந்தவர். அவர் ஒரு 16000 பதிகமா என்னவோ பாடினார் என்று வரலாறு இருக்கிறது. ஆனால் நமக்கு இன்னைக்கு கிடைத்தது 100 பதிகம், ஆழமான கருத்துக்கள் உடைய திருப்பதிகங்கள். அது தேவாரம் அத்தனையுமே நமக்கு கிடைத்தற்கரிய சொத்து. இந்நாள் கழித்து வருகிறதுனாலே நான் இன்னைக்கு சுந்தர திருப்பாடலாக இங்கே ஓதலாம் என்று நான் எண்ணுகிறேன். நீங்களும் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதனால சுந்தரர் சிவனே என்று சொல்லப்படுகிறது. அவர் கைலாய மலையில் இருந்து ஏதோ ஒரு சில காரணத்துக்காக பூமிக்கு வந்தார், பாட முடியாம போயிடும். அத தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லும் போது என்ன சொல்றார், திருத்தொண்ட தொகை என்று சொல்லப்படும் ஒரு நூலுக்காக வேண்டியே அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு வட்டமா சொல்லிட்டு போயிட்டார். அருவான் வேண்டி மாதர்மியல் மனம் போக்கினார் என்று சொல்லிவிடுவர். திருத்தொண்ட தொகைதான் பெரிய புராணத்துக்கு அடிப்படை. ஆனால காவிய தலைவன் காப்பிய தலைவனை காப்பியம் எழுத வந்தவர் குறை சொல்லக்கூடாது. என் வீட்டில் இருப்பவங்களே என்மேர்ந்தர்கள் தலைவராக இருக்கிறவர்களை குறை சொல்லுவது என்பது இன்னைக்கு சகஜமா போயிடுத்து. அப்படி சொல்லக்கூடாது என்பதும் நியதியும் உண்டு அல்லவா? ஆமா. அதனாலே சுந்தரரே தீதில்லாத திருத்தொண்ட தொகை தருவான் வேண்டி மாதர்மேல் மனம் போக்கினார் என்று தீர்ப்பு சொல்லிவிடுறார். சிவபெருமான் சொன்ன தீர்ப்பை விட, அம்பிகை சொன்ன தீர்ப்பை விட, சுந்தரரும் அனிந்ததையாரும் கமலையாரும் சொன்ன தீர்ப்பை விட சேக்கிழார் பெருமான் இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு போயிடுறார். அதை நாம் நம்பத்தான் வேண்டும், நம்பாமல் இருக்க முடியாது. ஆனதுனாலே வந்தார் சிவபெருமான். அவருடைய பாட்டை கேட்கணும் என்பதற்காக வேண்டியே ஒரு 5 இடத்துக்கு வருகிறார். 5 இடத்திலையும் சிவவேதியர் வடிவத்தில் வந்தார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. 6வதாக ஒரு இடத்துல வருகிறார், அங்கே சிவாச்சாரியார் கோலத்தில் வருகிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும். நான் இப்ப உங்களுக்கு நினைவூட்டுறதை தவிர உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்லிவிடவில்லை இல்லையா? ஆமா. இப்ப இந்த 5 இடத்துல எங்கெங்கே வந்தார் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன். அவருடைய திருமணத்திலே கிழ வேதியர் வடிவத்தில் வந்து நீ எனக்கு ஆள் செய்யணும் அப்படின்னு சொல்றார் இளம்பிள்ளை சுந்தரர். நீ பித்தன், நீ பைத்தியக்காரனி அப்படின்னு சொல்லிவிடுறார். இதற்கு முந்தி ஒரு தடவை பித்தன் என்று சொன்னாள் உமயபார்வதி சிவனை. நான் அந்த கதைக்கு போனேன்னா கந்த புராணத்துக்கு போயிடும், அது ஒரு வரலாறு. அதையும் கேட்டுக்கொண்டான் அவன். இப்ப சுந்தரர் பார்த்து அவரை சொல்றார், நீ பித்தன் அப்படின்னு சொல்றார். அதையும் கேட்டுக்கிட்டான். இப்ப நாம சொன்னாலும் கேட்டுக்குவான். ஏன் சொல்றதே ஒழுங்கா சொல்லணும் இல்லையா? அர்த்தமே இல்லாம நாம பித்தன் அவனை சொன்னோம்னா ஏத்துக்கொள்ள மாட்டான் இல்லையா? ஆமா, பித்தன் சொன்னபோது அவரை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. கடைசியில நீ என்னை பாடு, அது போறும் அப்படின்னு சொல்லிவிடுறார் சிவன். அப்ப சுந்தரருடைய பாட்டைத்தான் கேட்க வருகிறான். சுந்தரருடைய பாட்டை கேட்டான் அவன். இன்னைக்கு இருக்கிற சைவ மக்கள் அதை கேட்க விரும்புகிறார்களா அப்படின்னு எண்ணி பார்த்தால் ஆயிரத்துல ரெண்டு பேர் கூட தேராதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். ஆயிரத்துல ரெண்டு பேர் கூட தேராதுன்னு என்னுடைய எண்ணம். அவரை ஏன் அப்படி தான் கேட்கலையே, நீ ஏன் பாடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னா, பாடுவதில் எனக்கு ஆசை இன்னும் விடவில்லை. எல்லா பாட்டையும் ரெக்கார்ட் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு இல்லாம வெளிநாடு கூட அனுப்பிச்சிட்ட எனக்கு கூட, இன்னும் தமிழ் மக்கள்கிட்ட நாம தேவாரத்தை நன்றாக பரப்பிவிட வேண்டும் என்கிற எண்ணம் தான் எனக்கு ஓடுகிறதே தவிர, இல்ல நமக்கு போச்சு வயசாயிடுது நாம என்ன பேசாம வீட்டுக்குள்ளேயே கிடக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரல. எண்ணம் முடியிற வரைக்கும் பார்த்து விடுவோம், இந்த தெய்வ நெறியை சொல்லிவிடுவோம் எண்ணம். அதனால சுந்தரனுடைய பாட்டை கேட்கிறான். முதல் முதல் பாடிய திருப்பதிகம் இப்பொழுது நான் ஓதுவேன். பிறை சூடி பெருமானே பித்தாப்புரை சூடி பெருமானே அருளாள அருளாள மறவாதே நினைக்கின்றேன் மனத்து மனத்து மறவாதே நினைக்கின்றேன் பெருமானே பிறைசூடி பெருமானே மறவாதே எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்த மனத்து உன்னை நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள்ளத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே தர நர நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய்த்திருந்து எய்த்தேன் பெறலாக அருள் பெற்றேன் வேயார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள்ளாயா உனக்கு ஆளா இனி அல்லே நிரலாமே அத்தா உனக்காளா இனி அல்லே நிரலாமே ஆயா உனக்காளா இனி அல்லே நிரலாமே மண்ணே மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை பொன்னே மனிதானே வைரம்மே பொருதுந்தி மின்னார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அண்ணே உனக்கு ஆளாய் இனி அல்லே நிரலாமே
சாரூ கடல் எய்தே கரை கல்லி திரை கையா கரூர் புனல் எய்தே கரை கல்லி திரை கையா பாரூர் புகழ் எய்தே திகழ் பாரூர் புகழ் எய்தே திகழ்
சம்பந்தர் போலவே இவரும் தன்னுடைய கடைசி பாட்டில் தன்னுடைய திருப்பெயரை நாவலூரன் நம்பியாரூரன் திருநாவலூரன் என்று ஒரு சொல்ல தவறவே இல்லை. ஆனா திருநாவுக்கரசர் தன் பெயரை ஒரு இடத்துல கூட அவர் உபயோகப்படுத்தல. அப்பர் என்றோ திருநாவுக்கரசர் என்றோ மருள் நீக்கியார் என்றோ சொல்லவே இல்லை. அப்பருடைய கடைசி பாடல்ல வந்து இராவணனுக்கு அருள் செய்த தன்மைதான் இருக்கிறது இல்லையா? ஆமா, அந்த இராவணனுடைய நிகழ்ச்சி தான் அவருடைய பிறப்புக்கு காரணம் என்றும் சொல்லுவார்கள். இது சேக்கிழார் சொல்லி இருக்கிறாரா இல்லையாங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகம். இப்பொழுது அரசனால அந்த நிகழ்ச்சியை சொல்லுவார். சில பதிகங்கள்ல அப்பர் சாமிகள் அந்த நிகழ்ச்சியும் சொல்லாம விட்டிருக்கிறார். சொற்றுணை வேதியின் பதிகத்துல கடைசி பாட்டுல அந்த நிகழ்ச்சியும் சொல்ல விட்டுட்டார் அவர். நாவுக்கு அதே மாதிரி திருஞான சம்பந்தர் இந்த எட்டாவது பாட்டு ஒன்பதாவது பாட்டு பத்தாவது பாட்டுல சொல்ற கருத்துக்களை சொல்லாமலும் விட்டிருக்கிறார் சிலபதியத்துல. அது வண்டரங்க புனர்கமல என்று தொடங்கும் திருப்பதியத்துல. அதுபோல இந்த ராவணனுக்கு சொல்ல வேண்டிய தன்மையை சொல்லாமல் விட்டது சொற்றுணை வேதியின் பதியத்திலே அவர் சொல்லல. அதற்கெல்லாம் காரணம் உண்டு, அதை நான் எப்பாவது சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவேன், விட்டுறேன். அது போல திருஞான சம்பந்தர் போல சுந்தரரும் தன்னுடைய பதியத்துல கடைசியில நம்பி ஆரூரன் ஆரூரன் நாவலூரன் என்றெல்லாம் அவர் சொல்லி இருக்கிறார். நல்ல அற்புதமான திருப்பதியம். ஆண்டவனே இந்த திருப்பாட்டை கேட்டான். ஆண்டவனே சொன்னான், நீ பித்தா என்று சொன்னாயல்லவா, பித்தன் என்றே பாடிவிடுதல் சொல்லிட்டான். அப்ப முதல் முதலாக அவருடைய திருப்பாட்டை கேட்க சிவன் வந்தது இது என்று நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். அடுத்தபடி வந்தவை நான் கச்சூர் ஆலக்கோயில் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். கச்சூர் ஆலக்கோயில் என்று இந்த சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிறோம். சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து நேர போறோம்னா கச்சூர் ஆலக்கோயில்னு வரும். கீழே ஒரு கோயில் இருக்கும், மேல ஒரு கோயில் இருக்கும். சுந்தரர் போனார். அப்ப என்ன பதியம் போன உடனே அவர் என்ன பதியம் பாடினாரோ அது நமக்கு கிடைக்கவில்லை. கிடைச்சதை பாக்குறதுக்கே நமக்கு முடியல, கிடைக்காத பத்தி என்ன கவலை. பதியம் பாடினார். இப்போ வீட்டை விட்டு புறப்பட்டேன், வீட்டுல சாப்பிட்டு தான் புறப்பட்டேன். பாடணும் அப்படின்னு சொல்லும் போது நான் என்னுடைய சரீரத்தையும் சாரீரத்தையும் சரி பண்ணி கொண்டு போக வேண்டியது என்னுடைய பொறுப்பு இல்லையா? ஆமா. ஆக வழியில ஏதோ கொஞ்சம் ஒரு டீ குடிச்சுனேன், அப்படி போனேன். அப்புறம் எங்கேயோ ஆரோக்கியமா கொஞ்சம் கொடுத்தாங்க, அதையும் குடிச்சேன். வேற ஒண்ணும் குடிக்கல, ஏதாவது காப்பி. இந்த இதுதான் நான் என்னுடைய ஜென்மாவில தவறான வழிக்கு நான் போனதே இல்லை. கடவுள் இன்னைய வரலையும் காப்பாத்தி விட்டுருக்கான். இந்த பாடுறவனுக்கு கொஞ்சம் பசி மிகுதி, அவன் அடிக்கடி கொஞ்சம் ஏதாவது குடிக்கணும்னு நினைப்பான். நினைக்கிறதுல தவறு ஒண்ணும் இல்லை, என்ன கடுமையான வேலையை செய்கிறவன் இவன். ஆனதுனால இவர் என்ன பண்ணார், பாடினார். சுந்தரருக்கு பசி மிகுதி, என்ன பண்ணினார், தெய்வ சேக்கிழார் பெருமான் நல்ல அழகா ஒரு படம் பிடிச்சு காட்டுறார். பாடிவிட்டு திருநாவலூர் மன்னன் மன்னனால வளர்க்கப்பட்டவர் அல்லவா இவர். பிறந்தது சிவாச்சாரியார் வீட்டுல பிறந்தாரு, வளர்ந்ததெல்லாம் மன்னன் வீட்டுல. அதனால என்ன பண்ணாரு, அந்த மதுவில் அப்படி சாஞ்சிக்கிட்டு படுத்திருக்கிறார் பசியினால. அப்ப எழுதுறார் இவர், நாவலூர் மன்னர் பசியோடு சாய்ந்து கொண்டிருந்தார் அப்படின்னு எழுதுறாரு. பக்கத்துல இருந்தவனை கூப்பிட்டு, அப்பா எங்கேயாவது ரெண்டு வீட்டுல ரெண்டு சோறு இருந்தா வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் எந்த ஜாதி என்பதை பத்தி கேள்வியே கிடையாது இல்லையா. 63 நாயன்மார்களுடைய கதையில பார்ப்பனனும் உண்டு, பறையனும் உண்டு, அரசனும் உண்டு, ஆண்டியும் உண்டு இல்லையா. அந்த மாதிரி வேற்றுமையாக நம்ம நாடு என்னைக்கு வந்து சேரும், ஜாதி 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 ஜாதியா பிரிஞ்சு ஓடி போச்சு இந்த நெல்லிக்காய் மூட்டை மாதிரி. எவ்வளவுதான் ஒருத்தனுக்கு தகுதி இருந்தாலும் தன்னுடைய ஜாதியாக அவன் இல்லைன்னா அவனை புறக்கணிச்சு விடுறதே நம்ம நாடு போயிட்டு இருக்கு. இந்த டேஞ்சரான முறை என்னைக்கு மாறப்போகுதுன்னு தெரியல, கடவுள் தான் மாத்தி ஆகணும் இல்லையா. அவன் போற சொன்னாரு, அவன் போனவன் சாதம் வாங்கிட்டு வரல, கொஞ்சம் லேட்டா வருது. சிவன் பார்த்தான், சிவன் தோறு கொடுக்க வரல, ஏதாவது பாடுவான், அதை கேட்கணும்னு நினைக்க போறது அவருக்கு. என்ன பண்ணினாரு, கொஞ்சோண்டு சோத்தை எடுத்து கொண்டாந்து, ஏப்பா பசியா இருக்கியா சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டார். அப்போவாவது நீ யாருங்கணும், கிழ வேதியர் வந்திருக்க, நீ இன்னைக்கு கல்யாணத்துல வந்திய அந்த சிவ வேதிய நானி அப்படின்னு பிடிச்சிட்டு கேட்டிருக்கலாம்ல, விட்டுட்டார். அவர் கொஞ்சம் சாதம் கொடுத்தாரு, அதை சாப்பிட்டார். இவர் சாப்பிட்டு இருக்கிற வேலையில வந்தவருக்கு வந்த வேலை முடிஞ்சது, அவர் போயிட்டார். அவன் தன்னை மறைச்சுக்கொள்ளும் நினைச்சா மறைஞ்சு போயிட்டான், இவரை மாற்றி விட்டு போயிட்டு நினைச்சு போயிட்டான். சாப்பிட்டு முடிஞ்சு பார்த்தாரு, வந்தவனே காணும், நீதான் வந்தியா அப்படின்னு நினைக்கிறார். எனக்காக போய் நீங்க பிச்சை எடுத்துட்டு வந்தியா, முன்ன ஒரு தடவை நீ பிச்சை எடுக்க போனே என்று சொல்லுகிறார்கள், அந்த மாதிரி இப்பயும் போனியா, போலாமா நீ போலாமா செய்யலாமா நீ அப்படின்னு கேக்குறார். நம்ம வீட்டு பைய ஏதோ கோபத்துல விட்டு விட்டு புறப்பட்டான், தேடி பார்த்தோம் கிடைக்கல. ஒரு நாள் நாம இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம், இந்த பையன் ஒரு கண்ட துணியை கட்டிட்டு ஐயா ஐயா நிக்கிறான். நம்ம கண்ணால பார்த்துட்டா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், பெற்ற வயிறு பற்றி எரியும், அந்த மாதிரி எரியிறார். இவர் எரிந்தவரை ஒரு திருப்பதி சொல்றார், இதை கேட்கத்தான் அவன் வந்தான். முதுவாயோரி கதற முது காட்டு எரி கொண்டாடல் முயல்வானே, நரின்னு அர்த்தம், நரி ஊளை எடுக்கிற காட்டுல ஆடுறவன் தானே நீ. முதுவாய் ஓரி கதற முது காட்டு எரி கொண்டாடல் முயல்வானே, மதுவார் கொன்றை புது வீசூடும் மலையான் தன் மலையான் மகள் வளவாட, கண்டாலடியார் கவலாரே, கருவாய் தலையில் பலினி கொள்ள கண்டாலடியார் கவலாரே, அதுவே ஆமாறு இதுவோ கச்சூர் அலக்கோயிலம்மானே, தர நீ இப்படி பிச்சை எடுக்கலாமா, பிச்சை எடுத்துதான் கொண்டு வந்தியா அப்படின்னு இந்த திருப்பதியத்துல அன்னைக்கு போன மாதிரி இன்னைக்கும் போறேன். அன்னைக்கு போனது கார்காவனத்து மகர்ஷிகள் பத்தினிகளுடைய அகங்காரத்தை அடக்குவதற்காக, இங்க அடியாருடைய பசியை போக்குவதற்காக, அவ்வளவுதான்.